அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 25 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள்.
இந்த பரிந்துரைகள் அனைத்தும் இலங்கையின் தேர்தல் சட்டங்களுக்குள் உள்ளிருக்கப்படுவதால் மிக முக்கியமானதாகும். அது நிச்சயமாக பாராளுமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும்.
சென்னையில் பட்டப்பகலில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள் தொடர்பான ஓர் ஆய்வு.
சமூக கும்பல் உருவாகிறாங்கன்னா அது இமீடியட்டா அது எஸ்ஹெச்ஓ நாலேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி போலீஸிங்கிற ஒரு சிஸ்டத்தை கான்செப்டே ஃபாலோ பண்ணப்படல.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பம்பூரில் இன்று சனிக்கிழமை மாலை மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை 8 படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் மேலும் 28 படையினர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தற்கொலை குண்டு தாக்குதல் என்று மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் ஐஜி நளின் பிரபாத் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயிரிழந்த படையினரின் குடும்பத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தை நிறுவிய 6 நாடுகளின் உறுப்பினர்கள் ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் முடிவுகளை பிரிட்டன் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதன் மூலம் எதிர்கால நடவடிக்கைகளில் தாங்கள் கவனம் செலுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். பெர்லின் கூட்டத்துக்கு பிறகு பிரிட்டன் விலக வேண்டும் என்ற முடிவு ஐரோப்பிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று 6 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தெரிவித்துள்ளனர். லக்சம்பர்க்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் ஹெர்ஸ்பான் பிரிட்டனின் இந்த வெளியேற்றம் சீக்கிரமாகவும் அதே சமயம் சுமூகமாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.
Ich hoffe, dass wir hier kein Spiel machen.
ஐரோப்பிய ஒன்றிய செயல்பாடுகளில் உள்ள பரவலான அதிருப்திகளுக்கு தீர்வு காண முயற்சிகள் தேவை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது லண்டனுக்கு அங்கு ஒரு இருக்கை தேவை என லண்டன் மேயர் சாதிக் கான் தெரிவித்துள்ளார். பிபிசியிடம் அவர் பேசும்போது வேலைவாய்ப்பு, வணிகம் மற்றும் முதலீடு போன்றவற்றுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றை சந்தை லண்டனுக்கு வாய்ப்பு தருவது முக்கியம் என்றார். இதற்கிடையில் பிரிட்டனின் ஐரோப்பிய ஆணையாளர் ஜொனாதன் ஹில் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார்.
Well, I think it's very simple, really, that when something as huge as...
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு ஆதரவாக பெரும்பான்மை மக்கள் வாக்களித்த பிறகு அதன் நிதி சேவைகளின் ஆணையராக தான் தொடர்வது சரியில்லை என்று நம்புவதாக லார்ட் ஹில் கூறியிருக்கிறார்.
சோமாலியா நகரமான மொகதிஷுவில் பிரபல உணவகம் ஒன்றில் பெரிய வெடி விபத்து நடந்துள்ளது. தீவிரவாதிகள் மற்றும் இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாபை சேர்ந்தவர்கள் அந்த உணவகத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர்கள் உள்ளே இருப்பதாகவும் அங்கு தீவிர துப்பாக்கிச்சூடு நடப்பதாகவும் சோமாலிய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அவர்கள் உள்ளே செல்லுகையில் ஒரு கார் குண்டை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் ஷபாபை தொடர்ந்து மொகதிஷுவில் உள்ள உணவகங்களில் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் அடிக்கடி வரும் உணவகங்களை அது தாக்குகிறது. பெரும்பாலான நேரங்களில் அது பொதுமக்களும் அந்த தாக்குதலில் சிக்கிக் கொள்கிறார்கள்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியதை தொடர்ந்து ஸ்காட்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டர்ஜன் பிரேசிலுடன் உடனடி பேச்சுவார்த்தை முயற்சிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது அமைச்சரவை 2nd ஸ்காட்லாந்து சுதந்திரத்துக்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு முறைக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் மாணிக்க வாசகம்.
கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு எதிராக வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. நிலக்கரி மின் நிலையம் மக்களின் வாழ்க்கைக்கு நாசத்தை ஏற்படுத்தும் என்றும் அது சம்பூர் மக்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.
உலக நாடுகளில் வந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்ற நிலக்கரி அனல் மின் நிலையம் வந்து சம்பூரில் உருவாக்குறதுக்கான ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதனால வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலக்கரி மின் நிலையம் உண்டாறதால வரக்கூடிய சாம்பலை வந்து அங்கே கொட்டி விடுறதால அது வந்து காற்றில் படர்ந்து வந்து மக்களுக்கு வந்து மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தவும் சுவாச நோய்களை வந்து உருவாக்குவதற்கு காரணமாக அது அமையும். இதில் வரக்கூடிய சுடுதண்ணீரை கடலில் கலந்து விடுறதால கடலினுடைய சூழல் மாற்றப்படுவதோடு அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படியான ஒரு அனல் மின் நிலையம் வந்து உலக நாடுகளால் நிராகரிக்கப்பட்டிருப்பதை இங்கே வந்து அவை நடத்துவதை நாங்கள் முற்றாக வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் பசுமை இயக்கம் தொடர்பாக வந்து திருவண்ணாமலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வந்த நாங்கள் இப்போ வந்து அதை வந்து விஸ்தரித்து வந்து சமூக நீதிக்கான அமைப்பு வந்து இதை தொடர்ச்சியாக வந்து வடக்கு மாகாணத்தில் செய்கிறதாகவும் பசுமை இயக்கத்தோடு இணைஞ்சு கிழக்கு மாகாணத்திலையும் இதை செய்து கொண்டு வரோம்.
ஏண்டா இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பைச் சேர்ந்த அருந்தவராஜா அவர்கள் சம்பூர் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு அறிவித்திருக்கின்றது.
மாணிக்க வாசகம். வடமாகாணத்தில் இராணுவத்தின் வசம் உள்ள நிலங்களை 2018 படிப்படியாக திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே இராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகள் வரும் 2018 படிப்படியாக விடுவிக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். காங்கேசம் துறை பகுதியில் இராணுவத்தின் வசம் உள்ள காணிகளில் மேலும் ஒரு தொகுதியாக 200 ஏக்கர் காணிகளை பொதுமக்களிடம் கையளிக்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார்.
We have given a deadline that we have to finish all this thing 2018. So that is
what காணிகளை விடுவிப்பதற்காக நாங்கள் ஒரு கால எல்லையை நிர்ணயித்திருக்கின்றோம். வரும் 2018 இந்த விடயங்கள் முடிக்கப்பட வேண்டும். அது விடயத்தில் நாங்கள் விரைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு தேவைக்காக எவ்வளவு காணிகள் தேவைப்படும் என்பதை அறிவதற்கான மதிப்பீட்டு வேலைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த மதிப்பீட்டின்படி படையினருக்கு தேவையான காணிகள் போக மிஞ்சிய காணிகளை நாங்கள் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியமர்த்துவதற்காக விடுவிப்போம். ஆனால் படையினருக்கு எவ்வளவு காணிகள் தேவை என்பதை முன்கூட்டியே என்னால் கூற முடியாது என்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி அவர்கள். ஆயினும் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் மாத்திரம் 6,000 ஏக்கர் வரையிலான பொதுமக்களின் காணிகள் இன்னும் இராணுவத்தினரின் வசம் இருப்பதாக வலிகாமம் வடக்கு இடமேந்த மக்களின் மீள்குடியேற்றத்திற்கான சங்கத்தினர் கூறுகின்றார்கள். சொந்த இடங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாமல் அவல வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற மக்களின் காணிகளை விடுவித்து அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம். இலங்கையில் அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதுகுறித்து தேர்தல் ஆணையர் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 50% மேற்பட்டவர்களாக பெண்கள் காணப்படுகின்ற அதேவேளை எதிர்காலத்தில் அரசியல் துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற கருத்து தேர்தல்கள் ஆணைக்குழு நடாத்திய பல்வேறு கலந்துரையாடல்களின் போது பல்வேறு தரப்பினர்களினாலும் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து எதிர்வரும் காலங்களில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்கின்ற பொழுது அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சகல அரசியல் கட்சிகளிலிருந்து நிறைவேற்று குழுக்கள், மத்திய குழு, அதே போன்று வேட்பாளர் தெரிவு குழு போன்ற அனைத்திலும் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதன் மூலமும் அது பற்றியும் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது.
அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் குறிப்பாக என்ன கூறப்பட்டுள்ளது?
தற்பொழுதுள்ள சட்டத்தின்படி ஒரு கட்சியை நிறைவேற்று குழுவில் ஒரு பெண் உறுப்பினர் இருப்பது போதுமானது என்று சட்டம் காணப்படுகின்றது. இது மாற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழு நிறைவேற்று குழுவுக்கு 4:1, மத்திய குழுவுக்கு 5:1 பெண்களாக இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று வேட்பாளர் தெரிவு குழுவில் கட்டாயம் ஒரு பெண் பிரதிநிதி இருந்தே ஆக வேண்டும் என்றும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பரிந்துரைகள் அனைத்தும் இலங்கையின் தேர்தல் சட்டங்களுக்குள் உள்ளிருக்கப்படுவதால் மிக முக்கியமானதாகும். அது நிச்சயமாக பாராளுமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியும்
என்றார் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த பரிந்துரைகள் தொடர்பில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்கின்றார் இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் கே துராஜசிங்கம்.
உண்மையிலே இஸ்லாமிய பெண்களின் பங்களிப்பு வெவ்வேறு துறைகளில் இருப்பதை போன்று அரசியல் துறையில் இல்லாத ஒரு குறை ஒன்று இருக்கின்றது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்குத்தான் அவர்கள் இவ்வாறான முயற்சிகளை செய்கின்றார்கள். தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அதற்கேற்ற ஒழுங்குகளை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதிலே எங்களுக்கு நடைமுறை சிக்கல் ஒன்றும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவ்வாறு வருகின்ற பொழுது நான் படித்த பெண்கள் ஆர்வமுள்ளவர்கள் அரசியல் துறையிலே ஈடுபடுவது நாங்கள் எதிர்பார்க்க முடியும்
என்றார் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பொதுச் செயலாளர் கே துராஜசிங்கம்.
ஆர் உதயகுமார், இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. இலங்கையில் இராணுவ முகாம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு பதிலாக மாற்று நிலம் கொடுக்கப்படவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்க இலங்கை உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதுகுறித்து கே எஸ் உதயகுமார்.
இராணுவ முகாம் ஒன்றை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தங்களது நிலங்களுக்கு பதிலாக இதுவரை மாற்று நிலங்கள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒலுவில் கேசன்கேணி பகுதியில் வசிக்கும் முஸ்லிம் குடும்பங்கள் சிலர் தாக்கல் செய்த மனுவொன்றை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2011 தங்களது கிராமத்துக்கு வந்த இராணுவத்தினர் அங்கு இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்படவுள்ள காரணத்தினால் வீடுவாசல்களை விட்டு விலகிச் செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்ததாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி தாங்கள் வீடுவாசல்களை விட்டு விலகிச் சென்றதாக தெரிவித்த மனுதாரர்கள் இராணுவத்தின் தீர்மானத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்ததாக தெரிவித்தனர். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தங்களுக்கு மாற்று நிலங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அரசு தரப்பு 2013 நீதிமன்றத்துக்கு உறுதிமொழியொன்றை வழங்கிய போதிலும் அந்த உறுதிமொழி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எனவே தங்களுக்கு உடனடியாக நிலங்களை பெற்றுக் கொடுக்கும்படி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த தலைமை நீதிபதி உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு இராணுவத்தின் செயற்பாடுகள் காரணமாக மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணையொன்று மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தனர். இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறும் என்று தெரிவித்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த புகார் குறித்து விளக்கமளிக்குமாறு இராணுவ தளபதி உட்பட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து தமிழக கண்ணோட்டம். தமிழக தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் முரளிதரன்.
சென்னையில் பட்டப்பகலில் பலர் முன்பாக ஆட்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவது நகர் முழுவதும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த பரனூரில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் பெண் ஒருவர் நேற்று அதிகாலையில் ரயில் நிலையம் ஒன்றில் வெட்டி கொல்லப்பட்டது இந்த கொலைகளின் உச்சகட்டமாக அமைந்தது. நேற்று காலையில் வேலைக்கு செல்வதற்காக நகரின் மையப்பகுதியில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அந்த பெண் வந்தபோது ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் அந்த பெண்ணை வெட்டி கொன்றார். இது தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை தற்போது சந்தேக நபரின் உருவப்படத்தை வெளியிட்டுள்ளது. இந்த கொலை தவிர கடந்த சில நாட்களில் சென்னையில் பட்டப்பகலில் திட்டமிட்டு நடத்தப்படும் கொலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. கடந்த June 5 வழக்கறிஞர் முருகன் என்பவர் பகல் நேரத்தில் கோடம்பாக்கத்தில் வெட்டி கொல்லப்பட்டார். June 16 வழக்கறிஞர் அகில்நாத் என்பவர் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த இரண்டு கொலைகளிலும் கூலிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரவி என்பவர் June 22 பட்டப்பகலில் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார். சிறிய அளவிலான பிரச்சனைகளும் மோதல்களும் காவல்துறையின் கவனத்திற்கு வரும்போதை கண்காணித்தால் இம்மாதிரி கொலைகளை ஓரளவுக்கு தடுக்க முடியும் என்கிறார் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளரான கருணாநிதி.
சின்ன விவகாரங்கள்லாம் முளையிலே கிடப்படும். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சமூக விரோத கும்பல் உருவாகிறாங்கன்னா அது இம்மிடியட்டா அந்த SHO நாலேஜுக்கு போயிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி போலீஸிங்கிற ஒரு சிஸ்டத கான்செப்டே ஃபாலோ பண்ணப்படல.
இம்மாதிரி நடக்கும் கொலைகள் பெரும்பாலானவற்றில் சிறிய அளவு தொகைக்காக கொலைகளை செய்யும் கூலிப்படையினர் சம்பந்தப்பட்டுள்ளனர். கல்வியில் இடைநிற்றல், வேலைவாய்ப்பின்மை போன்ற காரணங்களே இளைஞர்களை இந்த வழியில் தள்ளுகின்றன என்கிறார் பாடம் அமைப்பைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன்.
இடைநிறுத்தல் ஏற்படாமல் பள்ளியில் இடைநிறுத்தல் கல்லூரியில் இடைநிறுத்தல் ஏற்படுபவர்கள் தான் போதை சந்தைக்கும் இந்த மாதிரியான கூலிப்படை சந்தைக்கும் வந்து சேர்கின்றார்கள்.
கடந்த மே மாதத்திலும் கூட சென்னை நகரில் பட்டப்பகலில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைகள் தவிர குடும்ப காரணங்களுக்காக நடக்கும் கொலைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. காவல்துறையை பொறுத்தவரை சென்னையில் பணம் வாங்கிக் கொண்டு கொலைகளை செய்யும் கும்பல்கள் ஏதும் இயங்கவில்லை என்றும் நடந்த கொலைகள் எல்லாமே தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்தவை என்றும் தெரிவிக்கிறது.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்னதாக ஓர் அறிவிப்பு. நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் பகுதியை ஒளிபரப்ப இயலவில்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை நேயர் நேரம் நிகழ்ச்சியை கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.